அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பள்ளியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பள்ளியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனிதரான அம்ப்ரோஸ் என்பவரை நினைவு கூறுகிறது. இவர் நல்ல ஒரு கிறிஸ்தவ நெறியில் வளர்ந்த ஒரு சிறுவராக தன்னுடைய வாழ்வை நல்ல கிறிஸ்தவ நெறியில் வளர்த்து கொண்டு நல்ல கிறிஸ்தவராக வாழக்கூடியவராக இருந்த சூழ்நிலையில் இவரை ரோமை அரசாங்கம் ரோமையினுடைய ஆளுநராக தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். இவர் ரோமையின் ஆளுநராக பணி செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திருச்சபையில் நிலவிய பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் இவர் மிலானின் நாயராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். மேற்கு திருச்சபையில் 4 மறை வல்லுநர்களில் மிக சிறந்த மறை வல்லுநராக இவர் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, இவருடைய மறையுரையை கேட்டு பலர் மனமாற்றம் பெற்ற மக்களாக வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த புனித அகஸ்தினார் இவருடைய மறையுரையை கேட்டு கிறிஸ்தவ நெறியை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக மாறிய ஒரு சூழ்நிலையையும் திருச்சபை இந்த நாளிலே நினைவு கூறுகிறது. இவருடைய இந்த விழா நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்குரியவர்கள், கடவுளுக்குரிய மனநிலையோடு நாம் வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன், நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக இறைவாயரான புனித அம்புரோசை கத்தோலிக்க நம்பிக்கையை போதிப்பதில் வல்லவராகவும் துணிவுடன் திரு தூது பணி புரிவதில் எடுத்துக்காட்டாகவும் விளங்க செய்தீரே. உமது திரு அவையை மன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உமது இதயத்திற்கு ஏற்ற பணியாளர்களை தோன்ற செய்வீராக. உம்மோடு தூயாவையானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை திருவார்த்தைகள் 25-31 வரை. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படைய எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ராயேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆராய்ந்த இயலாது. அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படையர், வாலிபர் நிலைத்தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு.
என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு.
அவருன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார்.
என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு, என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு.
Alleluia, 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 Alleluia. இதோ ஆண்டவரை தம் மக்களை மீட்க வருகிறார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றவர். Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதின செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 11 வசனங்கள் 28 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகின் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம், தேவை வேண்டும், அதாவது நீட் வாண்ட் என்று சொல்வார்கள். இதற்கான குழப்பத்திலே இன்றைய மனிதர்கள் குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவை நீட் என்று சொல்லப்படக்கூடியது மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லப்படக்கூடிய தேவைகள், அது இருப்பிடமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இதெல்லாம் அதிமுக்கியமாக தேவைகளாக நமக்கு கொடுக்கப்படக்கூடியவையாக இருக்கிறது. இதற்காக நாம் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது பாடுபடுகிறோம். இந்த தேவையை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைய உலகில் இந்த தேவையை தாண்டி வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் நாம் இல்லாமலும் வாழலாம், ஆனால் நான் இந்த வேண்டும் என்கின்ற ஒன்றை தேடி அலைந்து திரிந்து என்னுடைய வாழ்வை பல நேரங்களிலே வீணாக்கிக் கொள்கிறேனோ என்கின்ற சிந்தனையை நமக்கு தோன்றக்கூடியதாக இருக்கிறது. தேவையை தாண்டி இன்று வேண்டும் என்கின்ற ஒன்றை நாம் தேடி அலையக்கூடிய மனிதர்களாக, குழம்பி கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இந்த வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கை சூழலில் நம்மை சிக்க வைக்கக்கூடிய பல நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று நான் பிறரை பார்க்கிறேன், அவர்கள் சொகுசாக அல்லது மகிழ்ச்சியாக பல்வேறு வசதிகளோடு வாழ்கிறார்கள் என்றால் அந்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நான் பல்வேறு வழிகளில் அந்த வேண்டும் என்கின்ற தேவையை நிறைவு செய்வதற்கு நான் குழம்பிக் கொள்ளக்கூடியவனாக அல்லது தேடி அலைந்து அதை பெறுவதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த வேண்டும் என்பது என்னை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்று நல்ல ஒரு மொபைலை பிறர் வைத்திருந்தால் அந்த கைபேசி போல நானும் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவையை தாண்டி வேண்டும் என்கின்ற ஒரு நிலை நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லது நம்மை திருப்தியற்ற நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவையை தாண்டி வேண்டும் என்று நாம் சொல்கிற போது நம்மை பல்வேறு நிறைகளிலே, வாழ்க்கை சூழ்நிலையிலே நம்மை சிக்கி திணறக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் குழம்பி வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் என்கின்ற சூழலை தான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பெருஞ்சுமை சுமர்ந்த மக்கள், இந்த பெருஞ்சுமை சுமர்ந்த மோனு போன மக்கள் என்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார் என்றால் இந்த மக்களை அல்லது இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு வாழ்ந்த காலத்திலே யார் பெரும் சுமை சுமர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற போது இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ராயேல் மக்களை இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பல்வேறு நிலைகளில் அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது வெளிப்புற தோற்றமாக இருக்கலாம், நீங்கள் கைகளை கழுவ வேண்டும். நாம் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகளை எல்லாம் விவிலத்திலே நாம் பார்க்கிறோம். கைகளை கழுவ வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்பாக, அல்லது பல்வேறு விதமான தோற்றங்கள் வழியாக, வெளிப்புற அடையாளங்களின் வழியாக மக்களிடத்தில் பெருஞ்சுமையை சுமர்த்தக்கூடிய மக்களாக இந்த பரிசேயரும் சதுசேயரும் மறைந்த அறிஞர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, சட்டப்படி இவர்கள் இதை செய்ய வேண்டும் அல்லது இதை செய்யக்கூடாது என்கின்ற பல்வேறு விதமான சுமைகளை அந்த மக்களுக்கு சுமத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் வழியாக அவர்கள் உள்ளத்திலே ஒரு குற்ற உணர்ச்சியை அல்லது விரக்தியை அல்லது அதிருப்தியை போன்றவற்றால் அவர்களை சுமத்தக்கூடிய மக்களாக இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மக்களை பெருஞ்சுமை சுமர்த்தக்கூடிய மக்களாக அவர்களை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23-24 பார்க்கிறோம். சுமக்கறிய பழுவான சுமைகளை கட்டி மக்கள் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான சுமைகளை கட்டி அந்த மக்கள் மீது வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பரிசேயலும் சதுசேயலும் இயேசு சொல்லக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23:2 பார்க்கிற போது இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அவர்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவை என்பதை தாண்டி வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் மத்தியிலே தேவை என்பதை விட்டுவிட்டு வேண்டும் என்கின்ற காரியங்களில் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாகத்தான் இவர்கள் பெருஞ்சுமை சுமக்கப்பட்ட மக்களாக, துன்பப்படக்கூடிய வேண்டிய மக்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இயேசு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருந்த எளியவர்களை என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார் என்றால் இன்று நம்மையும் பார்த்து பல நேரங்களிலே இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நான் என்னுடைய தேவைகளை தாண்டி வேண்டும் என்கின்ற காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா, அப்படி இருக்கிற போது நானும் பல நேரங்களிலே பெருஞ்சுமை சுமர்க்கக்கூடிய மனிதனாக மாறக்கூடியவனாக இருக்கிறேன். இன்று நம்முடைய சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவைகளை தாண்டி வேண்டும் என்கின்ற காரியங்களை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி செல்கிற போதுதான் என்னுடைய நிலை பெருஞ்சுமை சுமக்கப்பட்ட ஒரு காரியமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த இல்லத்தில் ஒரு குடும்ப தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், என்னிடத்தில் இது இல்லை அல்லது அது இல்லை, என்னிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை அல்லது என்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய ஒரு மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு தேவை அல்லது வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் தங்களுடைய சுமைகளை பார்ப்பதற்கு தவறிவிடக்கூடிய மனிதர்களாக மாறக்கூடிய நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேதான் இயேசு இந்த அச்சீதியின் வழியாக நம் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டுமென்றால் இயேசு கொடுக்கிற இந்த அழைப்பை பெற்று அவருடைய பாதையில் நடந்து இயேசு கொடுத்த வாக்குறுதிகளில் நாம் உறுதி பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இந்த நற்செய்தியில் இயேசு நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மூன்று காரியங்களை இந்த நற்செய்தியின் பகுதியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒன்று, நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடியவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு அழகான ஒரு அழைப்பை தருகிறார். என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிற போது எல்லோரும் என்னிடம் வாருங்கள், யாரெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை இயேசு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் தேவையை தாண்டி வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை தள்ளி கொண்டு நாம் துன்பப்படக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிற போது நாம் பெருஞ்சுமை சுமர்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இயேசு எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த அழைப்பை தந்து அவர் ஒரு பாதையை சுட்டி காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு பாதை? என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தன்னுடைய வாழ்வை முழுமையாக கடவுளுக்கான ஒரு வாழ்வை வாழக்கூடியவராக இருந்தார். பிலிப்பியர் திருமுகத்திலே 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும் இயேசு எப்படிப்பட்ட நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த மானிட வடிவில் தன்னை உருவாக்கி கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு ஒரு பாதையை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அழைப்பை மட்டும் தந்துவிடவில்லை, மாறாக அந்த அழைப்புக்கேற்ற ஒரு பாதையை நமக்கு காட்டுகிறார். கடவுளின் வழியில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கடவுளை போன்ற மனிதர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒரு தனிப்பட்ட நிலையில் நான் கிறிஸ்தவன் என்கின்ற வாழ்வை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அதேதான் இயேசு பாதையை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாய் திருச்சபையானது புனித அம்ப்ரோஸை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாய் திருச்சபை நினைவு கூறக்கூடிய புனித அம்ப்ரோஸ் மிலான் நகரினுடைய ஆயராக இருக்கிற போது அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்வை முழுமையான ஒரு எடுத்துக்காட்டாக அவர் தன்னுடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த காலத்தில் இருந்த பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகள், அந்த தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக அவர் போராடக்கூடியவர் மனிதராக தன்னை மாற்றிக்கொண்டார் என்றால் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கான பாதையிலே அவர் அழைத்து செல்லக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இயேசு இன்று நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். என்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள், உங்களுடைய நுகத்தை என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக வாழுங்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு பாதையை காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவர் அழைப்பை கொடுத்து பாதையை மட்டும் காட்டவில்லை, மாறாக நமக்கு வாக்குறுதியை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் என்னால் அழைக்கப்பட்ட மக்கள், என்னுடைய பாதையின் கீழ் நீங்கள் வாழ்கிற போது, என்னுடைய வழியில் நீங்கள் செல்கிற போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. இந்த பரிசெயல் சதுசெயர்களைப் போல நான் பல்வேறு விதமான சட்டங்களை வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அல்ல, மாறாக உங்களுக்கு தேவையானவைகளை நான் உங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறேன், எனவேதான் என்னுடைய நுகம் உங்களுக்கு அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லி இயேசு உங்கள் உள்ளத்திற்கு இலை பாறுதல் கிடைக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் அழைப்பை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் அழைப்பை பெற்றிருக்கிற நாம் அவருடைய பாதையில் வழிநடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி நாம் அவருடைய பாதையில் வழிநடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிற போது இயேசு கொடுத்த அந்த வாக்குறுதியை, அந்த வாக்குறுதியில் நாம் நிலைத்த மக்களாக இயேசுவின் நமக்கு தருகிற அந்த உள்ளத்தின் இலை பாறுதலை நாம் பெறக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ் மாறுகிறோம். அதே தான் இந்நச்சியத்தின் வழியாக, இன்றைய வழிபாட்டின் வழியாக, நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித அம்புரோஸின் வழியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அழைப்பை கொடுத்து பாதையை காட்டி வாக்குறுதியில் உறுதிப்படுத்தக்கூடிய இந்த இயேசுவை நாமும் பின்பற்றி நல்ல கிறிஸ்தவர்களாக, இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்ந்து இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா. என்ன